புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சர்வதேச காசநோய் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பழனி பாப்பம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அரசு மருத்துவர் டாக்டர் என். அமுதவாணன் அவர்கள் காசநோயில்லா உலகம் படைப்பம் குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் அமுதவாணன், பழனியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அரசு மருத்துவமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன்.
ஐயா, இப்ப காசநோய் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
காசநோய் என்றால் ஆரம்ப காலத்தில் அது உருக்கி நோய் என்று அனைவரும் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். நம்ம உலகத்துல நம்ம மனித இனத்தோட பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த நல்ல நல்ல நுண்ணுயிரிகள் இல்ல, பல நுண்ணுயிரிகள் நம்மளது மனித இனத்திற்கு நல்லதை உண்டு பண்ணதும் இருக்குது, கெட்டதை உண்டு பண்ண நுண்ணுயிரிகள் இருக்கு. கெட்டதை உண்டு பண்ண நுண்ணுயிர் பாக்டீரியாவானது மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்ற ஒரு பாக்டீரியம். இந்த பாக்டீரியம் தான் இந்த டிபி, அதாவது காச நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவனாலதான் மனிதர்களுக்கு டிபின்னு சொல்லக்கூடிய காச நோய் ஏற்படுகிறது.
ஒரு சில நோய்கள் வந்து பரவக்கூடியது, ஒரு சில நோய்கள் பரவாம வரக்கூடியது. அந்த வகையில காச நோய் ஒரு மனிதரிடம் இருந்து இன்னொரு மனிதருக்கு எப்படிங்க பரவுது, இது ஒரு தொற்று வியாதியா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கட்டாயமாக காசநோய்ங்கிறது காற்றின் மூலமாக பரவக்கூடிய ஒரு தொற்று வியாதி தான். இந்த காசநோயின் பத்தி நம்ம சொல்லணும்னா, இந்த உலகத்துல மக்கள் தொகை எங்கெங்க ரொம்ப அடர்த்தியா இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த காசநோயானது ரொம்பவே அதிகமாக பரவி இருக்கிறது. அதாவது யார் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடான இந்தியாவில் இது ரொம்பவே அதிகமாக காமனாக பரவி இருக்குது. அதாவது மக்கள் தொகையிலே 25%களுக்கு இந்த நோய் பாதிப்பு ஏற்படுத்துன்னு ரீசன்ட் டேட்டாஸ்லாம் சொல்லுதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இந்த காச நோயால் இந்தியாவில் இறந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ரீசண்டாக வந்த டேட்டாஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ காற்றின் மூலம் பரவுறதா நான் சொல்லிட்டோம். அந்த காற்றின் மூலம் பரவுதுன்னா எப்படி பரவுது, அதாவது இந்த ஒரு நோய் உண்டாகணும்னா மனிதர்கள்கிட்ட எப்படி அந்த நோய் வருது அப்படி நம்ம பார்க்க போகும்போது, இந்த காச நோயானது ஒரு ஆரோக்கியமான மனுஷனை எப்படி பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படி நம்ம பார்க்க போனோம்னா, ஒரு ஆரோக்கியமான மனுஷன் அப்படின்னா அவருடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியானது ஒவ்வொரு பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், அதர் நுண்ணுயிர்களாக இருக்கட்டும், எல்லா விதமான நுண்ணுயிர்களுக்குமே இந்த நம்மளது நோய் எதிர்ப்பு சக்தியானது ரொம்பவே நம்ம உடம்ப இந்த பாக்டீரியாவில் வைரஸ் நுண்ணுயிர்கள்டிருந்து பாதுகாத்து வச்சுக்கிறோம். எப்போ ஒன்ஸ் நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளது உடம்புல குறையுதோ அப்போ வந்து இந்த நுண்ணுயிர்களோட தாக்கம், இந்த பாக்டீரியாவோட தாக்கம், இந்த வைரஸோட தாக்கம் நம்மளது உடம்புல ரொம்ப அதிகமான பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளது உடம்புல எப்படி சார் குறையுது அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்கு எழுப்பப்போ பொழுது, நம்மளது உணவு முறைகள்ல மாற்றம், நம்மளது பழக்க வழக்கங்கள்ல மாற்றம், நம்ம அப்படிங்க போகும்போது நம்மளது உணவு முறையில ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை உட்கொண்டோம் அப்படிங்க போகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்புறம் குடிப்பழக்கம், குடிப்பழக்கத்தினால நம்மளது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகலாம். குடிப்பழக்கத்தினால எப்படி சார் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது, எப்படி சார் சிகரெட் குடிப்பதுனாலயோ பீடி குடிப்பதுனாலயோ ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கனாலயோ எப்படி சார் கம்மியாகுது அப்படிங்க போகும்போது, இந்த குடிப்பழக்கத்தினாலயோ ஸ்மோக்கிங்னாலயோ நம்மளது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீரிழிவு நோயாக இருக்கலாம். நீரிழிவு நோய் அதுக்கு அடுத்த கட்டமாக நாள்பட்ட நோய்கள், அதுக்கப்புறமாக ஒரு கேன்சர், அதற்கப்புறமாக நோய் எதிர்ப்பு சக்தியானது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக போகும்போது இந்த டிபியை உண்டாக்கக்கூடிய மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஆனது ஈஸியாக நம்மளது உடலில் பாதிப்புகளை உண்டு பண்ணுது. நம்ம உடலில் அந்த பாதிப்பை எங்கே சார் அதிகமாக பண்ணுது, முதன் முதலில் நம்மளது உடம்பில் இந்த டிபியை உண்டாக்கக்கூடிய மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கிருமியானது காற்றின் மூலமாக நம்மளது நுரையீரலில் சென்று பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. பெரும்பாலான மக்களுக்கு இந்த கிருமியானது நுரையீரலில் சளியை உண்டு பண்ணி நோயை உண்டு பண்ணுகிறது. அப்படிங்கிற பட்சத்துல லங்ஸை மட்டும்தான் சார் பாதிக்குமா, அப்படி இல்லைன்னா வேற எங்க பாதிப்பை உண்டு பண்ணுது உடம்புல அப்படின்னா, குடல் பகுதி, மூளை, எலும்பு பகுதிகள் போன்ற பகுதிகளில் கட்டாயம் இந்த கிருமி அதிகமாக பாதிக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்கப்புறம் கணைய பிரச்சனை உள்ளவர்கள், குடிப்பழக்கத்தினால் ஒரு கணைய பிரச்சனை உள்ளவர்கள் அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் உள்ளவர்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சிஸ்டம் கம்மியாக இருக்கிறதுனால விட இந்த கிருமி அதிகமாக பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. கணைய பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த பாதிப்பு வர்றதுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு அதிகமாக இருக்கிறது. அதற்கப்புறம் எய்ட்ஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த டிபி தொற்று அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி நோய் இந்த ஒருவர் டிபி நோயினால் பாதிக்கப்பட்டு உள்ளார் அவரிடம் இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது, ஒரு நோய் பாதிப்பு உள்ளவர் டிபி நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு அந்த அந்த நுரையீரல் உண்டு பண்ணக்கூடிய அந்த சளியில வந்து அந்த டிபி டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு தடையுமே இரும போகும்போது இல்ல தும்மல் வர போகும்போது அந்த பாக்டீரியாவானது அந்த சளி மூலியமா வெளியில வந்து காற்றில் பரவி இருக்கிறது. அப்பொழுது அந்த காற்றில் பரவி இருக்கக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவை அருகில் உள்ளவர்கள் சுவாசிக்க போகும்பொழுது ஒருவர் பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து பாதிப்பு இல்லாத ஒருவருக்கு காற்றின் மூலியமாக இந்த டிபியானது தொற்று ஏற்படுகிறது. இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த தொற்றை வந்து ஆக்டிவ் டிபி லேட்டன்ட் டிபின்னு பிரிச்சுக்கிடுவாங்க. அதாவது லேட்டன்ட் டிபினா என்னன்னா இந்த டியூபர்குலோசிஸ் காற்று மூலமாக பரவுன்னு சொல்ல போகும்போது எல்லா விதமான மனிதர்களுக்கும் இந்த டிபி இன்ஃபெக்ஷன் உண்டு வந்திருக்கும். ஆனால் அந்த உங்களுக்கு எந்தவித பாதிப்புமே இல்லாமல் அவங்களுக்கு இந்த டிபி உள்ளுக்குள்ள லேட்டன்ட் பேஸ் எந்தவித பாதிப்புமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். எப்போ வந்து அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ அப்போல்லாம் வந்து இந்த லேட்டன்ட் அமைதியாக இருக்கிற உண்டு பாதிப்பை உண்டு பண்ணாத டிபியாங்கிறது பாதிப்பு உண்டு பண்ண ஸ்டேஜுக்கு ஆக்டிவ் டிபியாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ஒருத்தர் ஆக்டிவ் டிபி என்னன்னா அவருக்கு நுரையீரல் பாதிப்பு அப்புறம் இதர உறுப்புகள் பாதிப்புகளை உண்டு பண்ணி அவர் இந்த ஆக்டிவ் டிபியாக உள்ள ஒரு நோயாளி மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய ஸ்டேஜில் அவர் இருப்பார்.
ஐயா, இப்போ ஒருத்தருக்கு காசு நோய் வந்துருச்சு அப்படின்னா காசு நோய் இருக்கு அப்படிங்கிறத எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? வீட்டிலேயே தெரிஞ்சுக்கலாமா அல்லது மருத்துவரை அணுகி அதன் மூலமா மருத்துவர் ஆய்வு மேற்கொண்ட பிறகுதான் இந்த காசு நோயை தெரிஞ்சுக்க முடியுமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது வீட்டிலேயே இதை அறிஞ்சுக்கலாமானா அப்படிப்பட்ட வசதிகள் இதுவரைக்கும் நம்ம இதில் கொண்டு வரல. ஆனால் மிகவும் எளிய முறையில இதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். அதற்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள் இதை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு இந்த காசநோய் பாதிப்பு இருக்கிறத அறிகுறிகள் என்னன்னு சொல்லணும்னா, காய்ச்சல் ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட், அதாவது எந்தவித ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ டெங்கு காய்ச்சலோ இந்த மாதிரி இல்லாமல் வெறும் 2 வாரங்களுக்கு மேல் ஒரு இருமலோ இல்லை காய்ச்சலோ நிற்காமல் வந்துச்சுன்னா அது டிபியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் எடை குறைதல், காய்ச்சல் இருமல் சளி இல்லாமலே ஒருவருக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு சடனா ஒரு வெயிட் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த டிபி இருக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீண்ட நாள் சோர்வை, காய்ச்சலோ இருமலோ இல்லாமல் ரொம்ப சோர்வையாக இருந்தாலும் 2 வாரங்களுக்கு மேலேயோ 1 மாசத்துக்கு மேலேயோ ஒரு சோர்வையாக இருந்தாலும் இந்த டிபியோட டெஸ்ட்களை பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் ஈவினிங் காய்ச்சல் எல்லாருக்கும் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே அன்எக்ஸ்பிளைனடாக ஈவினிங் ரொம்ப காய்ச்சல் வர்றது, ரொம்ப நைட் ஸ்வெட்ஸ் வர்றது, அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டிபியோட டெஸ்ட்டை பண்ணிக்கிறணும். இப்போ டிபியோட டெஸ்ட்டு எப்படி சார் பண்ணுறது? அதாவது டிபியோட டெஸ்ட் என்னென்னா அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயுமே இந்த மாதிரி இந்த டிபிக்கான டெஸ்ட்டை பண்ணிக்கிறோம். சாதாரணமாக முதலில் சளி டெஸ்ட் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையுமே பண்ணக்கூடிய வசதிகளை ஏற்படுத்திக்கிறது கொடுத்துருக்காங்க அந்த அரசு. இந்த சளி டெஸ்ட் பண்றது மூலமாகவே நமக்கு டிபி இருக்குங்கிறத இல்ல இருக்குங்கிறதையோ இல்லாதங்கிறதையோ கண்டுபிடிச்சுக்கலாம். அதை தவிர்த்து வேற என்ன டெஸ்ட் இருக்குன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாண்டாக்ஸ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க, அந்த டெஸ்ட் மூலியமாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட அட்வான்ஸ் டெக்னிக் மாலிகுலர் பயாலஜி மூலியமாக இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டெஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் சிபிநாட்னு சொல்கிற ஒரு மிஷின் மூலியமாக நம்ம இந்த டிபி இருக்குங்கிறத 2 மணி நேரத்திலேயே கண்டுபிடிச்சிக்கலாம். சிபிநாட்டுங்கிறது அருகில் அரசு மருத்துவமனைகளே கட்டாயம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அங்கே போய் நம்ம அந்த சிபிநாட் டெஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தோம்னா 2 மணி நேரத்திலேயே நமக்கு அந்த ரிசல்ட்டு நமக்கு கிடைச்சிருங்க.
காசு நோய் மனிதனுடைய உடலில் எவ்வாறெல்லாம் பாதிப்படைய செய்யுதுங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
காசு நோய் உறுப்புகள்ல பாதிப்பு எந்தெந்த உறுப்புகள்ல முக்கியமா பாதிப்புகளை உண்டு பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்த காற்றில் இருக்கிற டியூபர்குலோசிஸ் வந்து நம்ம சுவாசிக்கிறது மூலியமாக நுரையீரலில் முதலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த நுரையீரல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறதுனா அவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு வாரங்களுக்கு மேற்பட்ட இருமல் சளி அதிகமாகவே இருக்கும். ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்கிறதுனாலே நம்ம முதல் முதல்ல இந்த டிபியோட அறிகுறியா இருக்குமானா அரியலூர் அரசு சுகாதார நிலையத்தில் வந்து கட்டாயம் நம்ம சளி டெஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் மூச்சு வாங்குறது தன்மையில் நிறைய இந்த டிபி கிருமி உண்டு பண்ணணும். ஏன்னா நுரையீரல சளிகள் பாதிப்பு அதிகமாக இருக்கனால மூச்சு வாங்குறது அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதிகளெல்லாம் வலிகள், நம்ம நெஞ்சு எலும்பு கூட்டு பகுதிகளெல்லாம் அதிகமாக வலிகள் இருக்கும். அது இல்லாமல் வேற என்னென்ன தொந்தரவு, வேற என்னென்ன உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னா, எலும்பு பகுதிகளில் தண்டுவட பகுதிகளில் இந்த பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மூளைப்பகுதியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குடற்பகுதிகள் வாய்ப்பு இருக்குது. நெறிக்கட்டியில் கிட்னி டிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கர்ப்பப்பைகளை பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை பகுதிகளில் டிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடல் பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
இந்த காசநோய வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் காசநோயை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்மளுடைய மருத்துவமனைகள்ல இருக்குங்க ஐயா?
இப்ப ஒரு நோய் இந்த அறிகுறிகளோட டிபி காசநோயோட அறிகுறிகளோட ஒருவர் மருத்துவமனைக்கு வருவார் என்றால் அவர்களுக்கு மருத்துவமனைகளானது முதலில் ஒரு சளி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. சளி டெஸ்ட் எடுத்து பார்க்குற பட்சத்தில் அதில் வந்து உங்களுக்கு டிபி கிருமி இருக்குதுன்னா எந்த அளவு பாதிப்பை உண்டு பண்ணிக்கிறதுன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாங்க. அது இல்லாமல் வேற என்னென்ன வழிமுறைகள் பண்ணுறோம் அப்படின்னா மாண்டாக்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிபிநாட், இந்த மாதிரி வழிமுறைகளில் சிபிநாட்னு சொல்லக்கூடிய அந்த மிஷின் மூலியமாக நம்ம ஆரம்பத்திலேயே கண்டறியக்கூடிய சிபிநாட் மிஷின் மூலியமாக ஒரு 2 மணி நேரத்திலேயே நம்ம காசநோயை வந்து அறிஞ்சு இருக்குதுன்னு அறிஞ்சுக்கலாங்க.
பொதுவா இந்த காசநோய் யாருக்கெல்லாம் அதிகமா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பொதுவா அதிகமா மது அருந்துறவங்க, அதிகமா புகை பழக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் காசநோய் பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பரவலா எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க. அந்த வகையில காசநோய்க்கு இந்த மது மற்றும் புகைப்பிடித்தல் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு காரணியா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி இந்த காசநோய் வர்றதுக்கு முக்கிய காரணங்களே நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது தான். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கு உடைய காரணங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட வியாதின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கணைய பிரச்சனை, கணைய பிரச்சனைகள்லாம் அதிகமான குடிப்பழக்கத்தினால வருது. அதனால அந்த கணைய பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த டிபி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி டிபி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதிகமாக ஸ்மோக்கிங் பழக்கம் உள்ளவர்கள் அவங்களுக்கு இந்த நுரையீரலில் டிபி கிருமி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. நீரிழிவு நோய், நீரிழிவு சொல்ல சர்க்கரை வியாதி, சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு நாங்கள் ரொட்டீனாகவே இவங்களுக்கு நாங்கள் டிபி பாதிப்பு இருக்குதானு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் மருத்துவமனைகளில். அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் கட்டாயமாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து டிபி டெஸ்ட் ரெகுலராக பண்ணுறோம். அப்புறம் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து கட்டாயம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும், அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் மருத்துவமனைகளில் வந்து டிபி டெஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக குடிப்பழக்கம், புகையிலை பழக்கத்தை, அதுக்கப்புறம் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும்.
இப்போ பொதுவாக ஒரு சில பெண்களுக்கு கூட புகை பழக்கம், மது பழக்கம் இல்லாத சில பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு சில காரணங்களால காசநோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பரவலாக செய்தித்தாள்களை படிக்கிறோம். மது பழக்கம், புகைப்பழக்கம் இல்லாம சில பெண்களுக்கு காசநோய் வருது அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன காரணிகளால அது வருதுங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இந்த காசநோய் வருவதற்கு காரணங்கள் ஆனா ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ஊட்டச்சத்து இல்லாமல் அந்த வயதிற்கேற்ற எடை இல்லாதவர்கள் அவங்களுக்கு கட்டாயம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அப்ப அவங்களும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பெண்களை பொறுத்தவரையில் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கும் போது டிபி வந்து கர்ப்பப்பையில் கருமுட்டையிலையோ இருக்குதுன்னா அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. பெண்களை பொறுத்தவரையில் இந்த டிபியானது அவங்க கர்ப்ப காலத்திலையும் டிபி வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தகுந்த உணவுகள் எடுத்துக்கணும். அருகில் உள்ள மருத்துவமனையை அணுகி அங்கே உள்ள மருத்துவரிடம் முறையான உணவு பழக்கங்கள், முறையான மருத்துவ உதவிகளை முன்கூட்டியே முன்கூட்டியே பெறுவது ரொம்ப நல்லதா இருக்குங்க.
ஐயா, ஒருத்தருக்கு காசநோய் வந்துருச்சு, நீங்க சொல்ற மாதிரி தவிர்க்க இயலாத காரணங்களால காசநோய் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல படிப்படியா அந்த பாதிப்புகள் என்ன மாதிரி ஏற்படும், அது வெளியில தெரியக்கூடிய பாதிப்புகளா இருக்குமா, அவருடைய வாழ்நாள் அதற்கு பின்னாடி குறையவோ வாய்ப்புகள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது ஒருத்தவர் காசநோய் பத்தி நிறைய எல்லாரும் ரொம்ப ஒரு தப்பான புரிதல் இருக்குது, குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சு முறையான மருத்துவத்தை அணுகி முறையா டேப்லெட் சாப்பிட்டு வந்தால் 100% இந்த காசநோயை குணப்படுத்தலாம். அதாவது இந்த காசநோயை 6 மாதத்திற்கு தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் மூலமாக மருத்துவ கண்காணிப்பில் இருந்தால் அவர்கள் இந்த நோயை கட்டாயம் குணப்படுத்தி நம்மளது வாழ்நாள் குறையாத அளவுக்கு பார்த்து கொள்ளலாம்.
ஐயா, இன்னைக்கு காசநோய் வந்ததுக்கு பிறகு அந்த காசநோய் நீங்க சொன்ன மாதிரி குணப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறையில இருக்குங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நம்ம இந்த டிபிக்காக டாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கலவையான மருந்துகள் மூலமாக நம்ம இந்த டிபியை வந்து இன்னைக்கு நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு காசநோய் இருக்கிற அறிகுறி வந்துருச்சு, நம்ம டெஸ்ட் பண்ணி சளி டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிபிநாட் மிஷினை பத்தி நான் சொன்னேன்ல, அந்த சிபிநாட் மிஷின்லயே மருத்துவ ஒவ்வாமை பற்றிய ரிசல்ட் அதுலயே வந்துடும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு அவங்களுக்கு ஒத்து போகுதா இல்லை, அதை ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்ற அந்த மாத்திரை ஒவ்வாமை தன்மை அவங்களுக்கு இருக்குதான்னு முதலே நம்ம பார்த்துடுறோம். அப்படி ஒவ்வொருத்தமே இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, நம்ம அது டிபிக்கு வந்து கூட்டு மருந்துகள் மூலமாக ஒன்றுக்கு மேற்பட்ட மாத்திரைகள் மூலமாக தான் நமக்கு வந்து நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இதில் ஏதாவது உங்களுக்கு ஒவ்வாமைத்தன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டாட்ஸ்ன்னு சொல்கிற மாத்திரைகளது ஒரு ஒவ்வொருடைய எடைக்கு ஏற்பட்ட மாதிரி நம்ம மாத்திரைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு அவங்க உடம்புக்கு ஏற்றவாறு மாத்திரைகள் கொடுக்குற பட்சத்தில் ஒரு 6 மாதமானது இந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூவாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஒரு அறிகுறி அறிவு இருமல் சளியோட அறிகுறியோட ஒருத்தர் வந்தார்னா நம்ம பாசிட்டிவ்னு பார்த்துட்டு அந்த சிபி நாட்டில் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒருத்தருக்கு மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு மாதத்துலேயோ 20 நாள்லோ 25 நாள்லோ இல்லை 1 மாதத்துலேயோ அவர்களுக்கு அறிகுறிகள் கம்மியாகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அறிகுறிகள் கம்மியாயிருச்சு, இருமல் சளி கம்மியாயிடுச்சு சார், எனக்கு 1 மாதத்தில் மாத்திரை போட்டு, அப்புறம் எதுக்கு சார் 6 மாதம் வரைக்கும் மாத்திரைகள் போடணும் அப்படின்னா அதோட பாதிப்பு தன்மையை அதோடைய பேக்டீரியாவோட மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பேக்டீரியாவோட பாதிப்பு திறனை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக இந்த 6 மாதம் எடுத்துக்கிறோம். அப்படி 6 மாதம் எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயம் இந்த நோயிலிருந்து 100% குணமடைந்து விடலாம். ஆனால் நம்ம பாதி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுனா ஒரு இருமல் சளியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அறியாமலே அது என்ன பண்ணுறாங்க, அதான் எனக்கு சளியெல்லாம் குறைஞ்சிருச்சே அப்படிங்கிற பாதி பேர் என்ன பண்ண நிறைய பேர் இந்த மாத்திரையை விட்டுறாங்க. அப்படி விடுறங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன ஆகும்னா ஒரு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து திருப்பி ஒரு இருமல் சளியோட வந்து பார்க்கும்போது திருப்பி ஒரு டிபி பாசிட்டிவ்னு வந்து நிற்கும். அப்போ வந்து திருப்பி நம்ம அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகும்போது அவர்களுக்கு நம்ம கொடுத்த மாத்திரைகள் வந்து கேட்காத சூழ்நிலைகள் போய் அப்போ அவங்களோட அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் காலம் இன்னமும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது, இன்னும் உடலில் பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்குது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 6 மாதமுமே கட்டாயம் தொடர்ந்து 1 நாள் கூட நிறுத்தாமல் கட்டாயம் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தோம்னா 6 மாதத்தில் குணப்படுத்தி விடலாம். இப்போ நமக்கு வந்து இந்த வசதிகளை ஏற்படுத்திக்கிறதுக்காக நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அனைத்து விதமான டிபி மாத்திரைகளையும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குங்கிறது மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அதுகளுக்கு தனியாக தனி டிபி யூனிட் இருக்காங்க, அதுகளுக்கு நல்ல அவங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு அவங்கள ஆய்வு பண்ணுறதுக்கு மக்கள் தனியாக ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்படி மாத்திரை எடுத்துக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்காக ஊட்டச்சத்து அவங்களுக்கு மானியமாக மாதம் 500 ரூபாய் அந்த நோயாளிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு மாதம் கழித்து நம்ம திருப்பி அதோட தன்மைகளை பார்க்கறதுக்காக ஒரு சளி டெஸ்ட் எடுத்து பார்க்கக்கூடிய வசதிகளையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஐயா, இன்றைய காசநோய் விழிப்புணர்வு தினத்தில் பொதுவாக பொதுமக்களுக்கு காசநோய் பற்றிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்குங்க இருக்கு? அவங்க காசநோயை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
காசநோயை பற்றி எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. ஆகா, டிபி வந்துருச்சுன்னா குணப்படுத்த முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்படி இல்லைங்க, காசநோய்ங்கிறது எல்லா நோய் மாதிரி இல்லைங்க, 100% குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தானே. ஆகையால் யாரும் இந்த ஒரு டிவி பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க பாதிப்பு வந்துருச்சு, நம்ம வீட்டிலேயே ஒருத்தங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா பயப்படணும்னு அவசியமே கிடையாது. முறையாக டெஸ்ட் பண்ணி முறையாக மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு மருத்துவருடைய ஆலோசனைகளை பெற்று முறையான உணவு பழக்கத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாலே நம்ம இந்த நோயிலிருந்து 100% குணமடைந்து விடலாம்.
நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நம்ம இல்லத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு காசநோய் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நம்ம குடும்பத்தோட ஒருத்தரா இருக்கிறதுனால உணவை பங்கிட்டுக்கிறதுனால அவருக்கு காசநோய் இருக்குங்கிற பட்சத்துல குடும்ப உறுப்பினர்களுக்கு காசநோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா?
அதாவது நம்ம டிவியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஏர்போன் டிசீஸ், காற்று மூலமா பரவக்கூடியது தான். அப்போ வந்து ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டிவி வந்துருச்சு, அவனுக்கு நல்லா இருமல் இருக்குதுன்னா அந்த இருமலில் இருமல் போகும்போது அந்த கிருமியானது காற்றில் பரவும். அப்படி பரவ போகும்போது வீட்டில் உள்ள அனைத்து பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாருமே அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி டிவி இருக்குது, அவங்களுக்கு டிவி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இருமல் இருக்குதுன்னா அவங்களுக்கு கை வச்சு ஒரு கைக்குட்டை கர்ச்சீஃப் வச்சு இருமலத்துக்கு சொல்லி கொடுக்கணும். சளியை கண்ட இடத்துல துப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு தனியாக ஒரு கப்பில் வச்சு துப்பியோ அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாதிப்பு உள்ள வீட்டில் உள்ள அனைவருமே இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் இந்த டிபியோட டெஸ்ட்டுகளை முன்னாடியே செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும்.
மது அல்லது புகைப்பழக்கத்தினால கூட அந்த டிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை எப்படிங்க குணப்படுத்துறது? அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகளை நீங்க வந்து வழங்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அனைவருக்கும் ட்ரீட்மெண்ட்ங்கிறது இலவசம்தான், ஒரே வித வகையான ட்ரீட்மெண்ட் தான். பட் இதை எப்படி தடுக்கிறதுக்கு உள்ள வழிமுறைகள் தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இளைஞர்கள்லாம் இன்றைக்கு நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க, குடி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க, உணவு பழக்க வழக்கங்கள்லாம் சரியாக எடுத்துக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது முக்கிய காரணங்களான அப்புறம் இயர்லியராக டைப்போன் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறேன், அதாவது பிறவிலேயே நோய் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிபி வர்றதுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த புகையிலை பழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பள்ளிகள்லாம் நம்ம அறிவுரை வழங்கிக்கிட்டு இருக்கோம், கல்லூரிகள் அறிவை வழங்கிக்கிட்டு இருக்கோம், குடிப்பழக்கத்துலேருந்து மீள்றதுக்காக நிறைய ரீஹாபிலிட்டேஷன் வச்சுருக்கோம், அதன் மூலயமா அவங்களுக்கு அறிவுரை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறதுக்காக நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்றதுக்காக நம்ம அறிவுரை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது மக்கள் தெரிஞ்சுக்கிறனும் டிவிங்கிறது வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய்ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிறனும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இயர்லியராகவே அவங்களுக்கு தேவையான டெஸ்ட்டுகள், மருத்துவ உதவிகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டுட்டு வந்தோம்னா இந்த நோயிலேருந்து ஈஸியாக வெளியில் குணப்படுத்தி வெளியில் வந்துடலாம்.
ஐயா, இப்போ நம்ம பொதுவாக எல்லாரும் சொல்றது காசநோய் அப்படின்னா புகைப்பிடிக்கிறதுனால, போதை புழக்கம் பயன்படுத்துறதுனால, மது உட்கொள்றதுனால இந்த காசநோய் அப்படிங்கிறது எளிதாக பரவுதுன்னு சொல்றாங்க. இந்த காசநோய்க்கும் புகைப்பழக்கம் மது புழக்கத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக காசநோய் வர்றதுக்கும் என்னங்கைய தொடர்பு? அது பெரும்பாலான ஆட்களுக்கு காசநோய் அப்படின்னா மது பழக்கம் இருக்கிறதுனால காசநோய் வரும், புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு காசநோய் வரும்னு பரவலாக சொல்றாங்க. அதனுடைய உண்மையான காரணம் என்ன? எப்படி இந்த மது புழக்கமும் புகைப்பழக்கமும் காசநோய்க்கு ஒரு இலகுவான ஒரு வாய்ப்பா அமையுது, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்ப மது பழக்கத்தை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மது பழக்கத்தை எடுத்துக்கிற பட்சத்துல நமக்கு வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிற சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சர்க்கரை வியாதி வர்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரியான தொற்று, கிருமி தொற்று, டியூபர்குலோசிஸ் கிருமி தொற்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து கணைய பிரச்சனை, அதாவது மஞ்சக்காமாலை கணையம் பாதிப்பட்டு அதன் மூலியமாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. குடிப்பழக்கம் உள்ளவர்கள் சரியாக உணவு முறையில் எடுத்துக்கிற மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்காது, அதனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாள்பட்ட குடிப்பழக்கம் உள்ளவர்கள், அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கிட்னி பிரச்சனைகள், கிட்னி பாதிப்புகள் வருது. அந்த கிட்னி பாதிப்புகள்னால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி டிபின்னு சொல்கிற காச நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க.
ஒரு நிறைமாத கர்ப்பிணி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு காச நோய் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு டிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அல்லது அந்த குழந்தைக்கு டிபி வராமல் தடுக்கிற அளவுக்கு மருத்துவமனைகளாக இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரையில் நம்ம ஏர்லியராகவே பார்த்து அதற்கு தேவையான மாத்திரைகளை, பாதிப்பு உண்டு பண்ணாதான் டிபி மாத்திரைகள்லாம் இருக்குது, அந்த மாத்திரைகளை ஏர்லியராகவே எடுத்துக்கிறது மூலியமாக இந்த அம்மாக்கிட்ட இருந்து குழந்தைகிட்ட போகாமல் டிபி நோய் தாக்காமல் பாதுகாப்பான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு வழிவகைகள்லாம் செஞ்சுருக்காங்க.
காசநோய் வந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான உணவு முறைகளை அவங்க வந்து மாத்தணும், காசநோய் குணப்படுத்துறதுக்கு உண்டான சத்துக்கள் எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல இருக்கு, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குணப்படுத்தக்கூடிய உணவு வகைகள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
காசநோய் உள்ளவர்களுக்கு பொதுவா பசி தன்மைகள் எடுக்கவே இருக்காது, பசியே இருக்காது. நம்ம டிபி கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிபி மாத்திரைகள்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 weeks கழிச்சு நல்லா பசி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த காசநோய் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்னா நிறைய ஃபைபர், அதாவது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். கீரை வகைகள், பழங்கள், பயறு வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு தண்ணி வந்து 8 டம்ளர் வரைக்கும் தண்ணி நிறைய குடிக்கணும். குளிர்ச்சி உண்டு, ஏன்னா டிவி உள்ளவங்களுக்கு ரொம்ப சளி நிறைய இருக்கும், அதனால குளிர்ச்சி உணவு உண்டு பண்ணக்கூடிய பழங்களை தவிர்த்துட்டு கார வகைகள்லாம் ரொம்ப தவிர்த்துக்கணும். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நிறைய உட்கொள்ளணும். கறி மீன், இந்த மாதிரி சோயாபீன், இந்த மாதிரி புரோட்டீன் நிறைந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த நோயினால இழந்த எடையை வந்து திரும்பவும் மீட்டெடுக்கலாம்.
இது வரைக்கும் இந்த காசநோய் தினத்துல காசநோய் எப்படி பரவுது, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதனுடைய மருத்துவ முறைகள் என்ன, காசநோய் வந்ததுக்கு பின்னாடி எப்படியான வழிமுறைகளை வந்து பின்பற்றணும், அவங்களுடைய உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதில்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி நன்றி.
நேயர்களே, இதுவரை சர்வதேச காசநோய் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பழனி பாப்பம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலைய அரசு மருத்துவர் டாக்டர் என் அமுதவாணன் அவர்கள் காசநோய் இல்லா உலகம் படைப்போம் குறித்து வழங்கிய உரையினை நமது பண்பலையில் கேட்டோம். இது போன்ற பல பயனுள்ள மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.